நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம். நான் இப்பொழுது இயற்கை உணவை பற்றியும் உணவு திட்டங்களை பற்றியும் அவை செய்யாததால் வரும் தீங்கினை பற்றியும் பேச உள்ளேன். சமைக்கப்படாத உணவே இயற்கை உணவாகும். சமைக்காமல் சாப்பிட்டால்தான் அந்த உணவில் முழு பயனையும் அடைய முடியும். இயற்கை உணவுகளை ஆர்வத்துடனும் விடாமுயற்சியுடனும் சாப்பிட பழகிக்கொண்டால் சிரமமில்லாத மனக்கோணாமல் அன்றாடம் எளிதில் இயற்கை உணவை சாப்பிட முடியும். எனவே அவ்வாறு சாப்பிட்டால் நீண்ட உடல் ஆரோக்கியம் கிட்டும். பழங்கள் அதாவது ஃப்ரூட்ஸ், பச்சை காய்கறிகள் வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் கிரீன்ஸ், உலர்ந்த விதை வகைகள் அல்லது தானியங்கள் ட்ரை சீட்ஸ் ஆகிய இயற்கையாகவே படைக்கப்பட்ட இயற்கை உணவுப் பொருட்களாகும். இதுவே மிக சக்திகளை அளிக்கக்கூடியதும் ஆக அமைய பெற்றிருக்கின்றன. மேலும் இந்த இயற்கை உணவுப் பொருட்களை கொண்டு உணவுகளை சமைக்காமலேயே தயார் செய்யலாம். அவை பழச்சாறுகள், பழத்துண்டுகள், காய்கறி சாறுகள், காய்கறி துண்டுகள், கலப்பு காய்கள், கீரை சாறுகள், கலப்பு பழங்கள், கீரை தண்டுகள், கலப்பு கீரைகள், தானியங்கள், முளைக்கட்டிய தானிய வகைகள், கலப்பு தானியங்கள், உலர வைக்கப்பட்ட பழத்துண்டுகள், இயற்கை பால், கிழங்கு மற்றும் பேர் வகைகள், இயற்கை நெய், எண்ணெய் வகைகள், இவைகள் எல்லாம் இயற்கை உணவை சார்ந்தவை. நாம் இப்பொழுது உணவு திட்டத்தை பற்றி பார்ப்போம். அன்றாட உணவில் பழுத்த பழங்களை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக பழுத்து கனிந்த பழங்களை சாப்பிடுவது நல்லதல்ல. ஒரே நேரத்தில் இரண்டிற்கும் மேற்பட்ட காய்கறிகளையோ பழங்களையோ சாப்பிடக்கூடாது. பச்சையாக சாப்பிடும் காய்கறிகளில் பழங்களில் அதிகம் சீனி, உப்பு, மிளகுத்தூள் போன்றவைகளை சேர்த்து சாப்பிடாமல் இருப்பது நல்லது. காய்ந்த பழங்கள், பருப்பு கொட்டைகள், தானிய மணிகள் இவற்றை 6 மணியிலிருந்து 12 மணி வரை ஊற வைத்து பின்னர் சாப்பிட வேண்டும். பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட், முந்திரி பருப்பு, செஸ்நட் மற்றும் தேங்காய் போன்ற எண்ணெயும் கொழுப்பும் நிறைந்த பொருட்களை சத்து குறைவால் உடல் மெலிந்து இருப்பவர்கள் சற்று அதிகமாக சாப்பிடலாம். பூமிக்கு அடியே கிடைக்கும் காய்கறிகளான வேர்க்கடலை, முள்ளங்கி, கேரட், பீட்ரூட் போன்றவைகளை கூடியவரை பச்சையாக தோல் நீக்கி சுத்தம் செய்து சாப்பிடுவது நல்லது. இவை குடலையும் இரத்தத்தையும் சுத்தம் செய்யக்கூடியதாக, இரத்தத்திலிருந்து யூரிக் அமிலத்தை வெளியேற்றும் ஆற்றல் இந்த காய்கறிகளுக்கு உண்டு. பசலை கீரை, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் போன்றவை இரத்தத்தில் கார அளவை பராமரிக்கும். இந்த காய்கறிகளில் உப்பு, வாசனை பொருட்கள் ஏதும் சேர்க்காமல் பச்சையாக சாப்பிடுவது நல்லது. திராட்சை, ஆரஞ்சு, மாம்பழம், எலுமிச்சை, ஆப்பிள், அன்னாச்சி, மாதுளை போன்ற பழங்கள் உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றும் தன்மை உள்ளது. இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மையும் இயல்பாக கொண்டமையாகும். இத்தகைய பழங்களை தொடர்ந்து 3 வாரங்களுக்கு சாப்பிட உடம்பில் இருக்கும் நஞ்சு கழிவுகள் முற்றிலுமாக வெளியேறிவிடும். வாழைப்பழம், சீதாப்பழம், பலாப்பழம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், வெள்ளரிப்பழம் போன்ற இனிப்பு பழங்கள் உடலுக்கு வலுவையும் சக்தியையும் அளிக்க வல்லவை. இவ்வாறு இயற்கை உணவுகளையும் உணவு திட்டங்களையும் நாம் நன்கு பயன்படுத்தும் போது நம் வாழ்வில் ஆரோக்கியம் கிட்டும். உணவிலேயே துறவு என்று சிலர் கூறுவர். அதாவது எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட வேண்டும் என்ற அளவு முறை உள்ளது. அவ்வாறு சாப்பிடும்போது உடல் நன்கு இயக்கம் பெற்று நோய்களின்றி வலு பெறுகின்றது. உணவிலே துறவு, அதாவது சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றீர்கள், உணவு சுவையாக இருக்கின்றது, ஆனால் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையே இவ்வளவுதான் சீரணிக்க செய்ய வேண்டும், இவ்வளவுதான் சீரணிக்க முடியும் என்று நல்லாக தெரியும். அதை தெரிந்து கொண்டே இனிமேல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டே அங்கேயே அதோடு நிறுத்தக்கூடிய அறிவும் செயலும் வந்து விட்டது என்றால், அதாவது அறிந்த அறிவுக்கு செயல் ஒன்றுபட்டால் அதுதான் துறவு என்கின்றனர் பெரியோர் ஞானிகள். மிகுதியான உணவு நீரழிவிற்கு காரணம். அதாவது தேவைக்கு மேல் உண்பதால் மாவு பொருட்கள் சர்க்கரையாக மாறிவிடுகின்றன. அதிகமான சர்க்கரை நீரின் மூலமாக வெளியேறுகிறது. அதுவே நீரழிவு நோய்க்கு காரணம். பெற்றோர்கள் செய்யும் இத்தவறு குழந்தைகளுக்கும் நீரிழிவு நோய் தொடர்கின்றன. பின்பு உழைப்பில்லாதவர்களுக்கு உணவு எப்படி வேண்டும்? அதாவது உழைப்பில்லாதவர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு போதிய அளவில் செரிமானம் ஆகாதனால் உடலில் கொழுப்பு மிகுந்துவிடும். அந்த கொழுப்பு ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தத்தை சேராதிருக்க வேண்டும் என்றால் எல்லா இடங்களிலும் போதிய வெப்பம் இருக்க வேண்டும். வெப்பம் குறையும் போது போய்கொண்டே இருக்கக்கூடிய கொழுப்பு உடலில் சேர்ந்துவிடும், அதாவது உறையும். அப்படி உறைகின்ற இடத்தில் நாளடைவில் கொழுப்பு சேர்ந்து அதாவது செடிமெண்டாக தங்கி கொண்டு வந்து இரத்த நாளத்தை அடைத்துவிடும். உடல் முழுவதும் இரத்தத்தை அனுப்ப வேண்டிய இதயத்திற்கு போதிய அளவு இரத்தம் வராதது. அதனால் உடலுக்கு போதிய இரத்தத்தை அனுப்ப இயலாமல் இதயம் சோர்வடைந்து விடுகின்றன. இதனையே இதய அடிப்பு என்று சொல்கிறோம். ஒருமுறை இதய கோளாறு வந்துவிட்டால் அடுத்தடுத்து வருவதற்கு தயாராக இருக்கும். கொழுப்பு சத்துள்ள உணவை குறைத்து கொண்டு உழைப்பு உடல் பயிற்சி செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது இந்த இரத்த அடைப்புகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்கலாம். பின்பு முரணான உணவு உண்கிறோம், அதனால் விளையும் தீங்கு என்னென்ன? நாம் ஏதோ ஓர் அளவில் அரிசி சோறு சாப்பிடுகிறோம் அல்லது கோதுமையை உபயோகப்படுத்தி வருகிறோம். திடீரென்று யாரோ ஒருவர் வேறொரு உணவு உண்கின்றனர். ராகி இருக்கிறது, அதை சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது, அது விஞ்ஞான முறையிலும் நிரூபிக்கப்பட்டது என்று சொல்கின்றனர். உடனே அதை சாப்பிட ஆரம்பித்தால் உடலுக்கு பொருந்தாது. ஏனென்றால் இந்த உடலில் உள்ள செல்கள் எல்லாமே ஒரே வகையில் உணவை ஏற்று அதிலிருந்து சக்தியை எடுக்கத்தான் பழகி இருக்கின்றன. திடீரென்று மாற்றம் கொடுத்தால் அவை ஏற்றுக்கொள்ளா, அதனால் சில துன்பங்கள் உண்டாகும். இத்தனைய உணவுதான் முரணான உணவாகும். சுரைக்காய் பூசணிக்காய் போன்றவை குளிர்ச்சியான பண்டம் என்பது உண்மை. ஆனால் எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் அவை குளிர் நோயை உண்டாக்க பண்ணுமா? காலத்திற்கும் உடல்நிலைக்கும் தொழிலுக்கும் பழக்கத்திற்கும் தக்கவாறு அவை குளிர்ச்சி செய்யாமல் இருப்பதோடு நலமும் கூட விளைவிக்கலாம். எனவே உடல் ஏற்றுக்கொள்ள தன்மையறிந்து உட்கொண்டு நலம் காண வேண்டும். செரிமானம் ஆகாத உணவை சாப்பிடுவதில் சில சிக்கல்கள் ஏற்படும். சாப்பிட்ட சாப்பாடு உடலில் சீரணமாவதற்கு ஓர் ஒழுங்கமைப்பு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவு என்றும் குறிப்பிட்ட காலம் என்றும் இருக்கின்றது. அதை மதிக்காமல் அதிகமாக சாப்பிட்டால், கண்ட நேரங்களில் சாப்பிட்டால் சாப்பிட்ட சாப்பாடு சீரணமாகாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிற போது உடலில் உள்ள சக்தியை எடுத்து கொண்டே போய்விடும். அஜீரணம், பேதி போன்ற துன்பங்களும் அதனால் வருகின்றன. மருத்துவ துறைகளில் விஞ்ஞானிகள் முயற்சி பெரும்பாலும் வந்த நோயை தீர்த்து கொள்வது என்பதோடு நிற்கிறது. ஒரு நோய் குறிப்பிட்ட இடத்தில் வந்ததென்றால் அந்த நோய் அந்த இடத்தை சேர்ந்ததாக இராது, வேறு ஏதோ ஒரு இடத்தில் உறுப்பில் அது ஆரம்பிக்கின்றன. உதாரணம், அஜீரம் இருக்கின்றது என்றால் அதனால் தலைவலி இருக்கும். அந்த தலைவலிக்கு தைலம் போட்டுவிட்டால் அஜீரணம் போகாது. அதுபோல் நோய் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய அறிகுறி அல்லது வெளித்தோற்றம் வேறு ஒரு இடத்தில் இருக்கும். நோய் தீர்க்கும் முறையில் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவயவத்தில் இயக்கத்தை ஓட்டி அந்த நோயை போக்க முயல்கிறோம். மருந்தின் மூலமாக அந்த இடத்தில் உள்ள இரத்த ஓட்டம் அடைப்பான் விடுப்பான்களில் அதாவது வால்ஸ் இயக்கங்களை ஊக்கிவிடப்படுகின்றன. அதனால் உடல் முழுவதும் அந்த பாகம் நீங்களாக நன்றாக இருக்கின்ற மற்ற பாகங்களும் அந்த மருந்தாலே ஊக்கப்படுத்தப்படுகின்றன. சரியாக திட்டமாக அளவோடு நன்றாக ஓடக்கூடிய குதிரைக்கு ஒரு சவுக்கு கொடுத்தால் என்னாகும்? அந்த மாதிரி அனைத்து பாகங்களிலும் இயக்கம் ஊக்கி விடப்பட்டு விரைவு கொள்ளும். விளைவு, அந்த ஓரிடத்தில் நோய் போகும், மற்ற இடத்தில் நோய் வரும். எனவே வந்த நோயை போக்குவதை என்பதை விட நோய் வராமல் காப்பதுதான் நல்லது. அதற்கே நல்ல உணவு அவசியம். நாம் நமது அன்றாட வாழ்க்கையில் உணவு திட்டங்களை மதித்து இயற்கை உணவுகளை உட்கொண்டு அளவை பேணி காத்து நன்கு உடல் வலிமையை பெற்றுக்கொண்டு நோய் வராமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியமாக அமைகிறது.
இயற்கை உணவின் மேன்மையை பற்றி எடுத்துரைத்தவர் மாணவி சிந்துஜா.